بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على أشرف المرسلين وعلى آله وصحبه أجمعين اللهم صل على رسولك سيدنا ونبينا ومولانا محمد وبارك وسلم عليه أما بعد فقد قال الله تبارك وتعالى بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا قوا أنفسكم وأهليكم نارا وقودها الناس والحجارة عليها ملائكة غضال شداد لا يعصون الله ما أمرهم ويفعلون ما يؤمرون صدق الله العلي العظيم கண்ணியத்துக்கும் மதிப்புக்கும் மரியாதைக்கும் உரிய அன்பின் சகோதர நண்பர்களே, பெரியவர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய குடும்ப வாழ்க்கையிலிருந்து சில பாடங்கள், சில படிப்பினைகள், வாழ்க்கைக்கு தேவையான சில வழிகாட்டல்கள் என்ற தலையங்கத்தில் ஆறாவது நாளாகவும் உங்களை சந்திப்பதற்கு, உங்களுடன் உரையாடுவதற்கு ஒரு சில நிமிடங்களை அல்லாஹ் அமைத்து தந்தமைக்காக வேண்டி அல்லாஹ்வுக்கு நன்றி கூறியவனாக, பிரயோசனமுள்ள ஒரு நிகழ்வாக, ஒரு அமர்வாக இந்த வினாடிகள் எனக்கும் உங்களுக்கும் அமைய வேண்டும் என்று இறைவனை பிரார்த்தித்துக் கொண்டு, நாங்கள் நேற்றைய தினம் வகுப்பை முடிக்கும் பொழுது இன்றைய நாளுடைய தலையங்கம் ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வீட்டுக்கு உள்ளே வணக்க வழிபாடுகளுக்காக வேண்டி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுத்த முக்கியத்துவம், மனைவிமார்களுடன் பாசமாக, இரக்கமாக, அன்பாக, விட்டுக் கொடுப்புடன், புரிந்துணர்வுடன் நடந்து கொள்ள வேண்டும் என்பதே ஒரு புறம், அதே சந்தர்ப்பத்தில் அவர்களை வணக்க வழிபாட்டில் ஒரு முன்மாதிரியான, ஒரு எடுத்துக்காட்டான சமூகமாக, குடும்பமாக, குடும்ப தலைவிகளாக ஆக்கிவிட்டு போவதும் ஆக்கிவிடுவதும் ஒரு மிக முக்கியமான பொறுப்பு என்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிக அழகாக எங்களுக்கு சொல்லித் தந்தார்கள். ஏன் காரணம் என்று சொன்னால், அவர்கள் உம்மஹாத்துல் முஃமினீன், மீங்கள் அனைவர்களுடைய தாய் அவர்கள்தான். யதார்த்தமாக கொள்கை அடிப்படையில் எங்களுடைய கொள்கையை, எங்களுடைய வாழ்க்கையை, எங்களுடைய குடும்ப வாழ்க்கைக்கு முன்னோடிகளாக இருக்கக்கூடியவர்கள் ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மனைவிமார்கள், அவருடைய குடும்ப வாழ்க்கை என்பது நாம் எப்பொழுதுமே கவனத்தில் கொள்ள வேண்டும். குடும்ப நிறுவனத்தை பாழாக்கி விடுவது என்பது மிகப்பெரிய பாவம். குடும்ப நிறுவனங்களை நாசமாக்கி விடுவது என்பது மிகப்பெரிய பாவம். சில பாவங்கள் இருக்கிறது, அந்த பாவங்களுக்கு யதார்த்தத்தில் கவலைப்படலாம். இப்படி ஒன்று நடந்துவிட்டதே, நடந்திருக்கக்கூடாதொன்று நடந்துவிட்டதே என்று வருத்தப்படலாம். ஆனால் உண்மையான தௌபா என்பது நடைபெற முடியாது. உண்மையான தௌபா என்று சொன்னால், நான் எந்த தவறை செய்துவிட்டேனோ அந்த தவறை திருத்திவிட வேண்டும், அந்த தவறு திருத்தப்பட வேண்டும். ஒருவருடைய உடைமையை அபகரித்திருக்கிறேன் என்றிருந்தால் அந்த உடைமையை திருப்பிக் கொடுத்து விட வேண்டும். ஒருவரை பற்றி ஏதாவது தப்பான கருத்து சொல்லியிருப்பேன் என்றிருந்தால் மக்களுக்கு மத்தியில் நான் சொன்னது தவறு, இப்படிப்பட்ட ஒரு தவறான கருத்தை மக்களுக்கு மத்தியில் என்னுடைய அறியாமையின் காரணமாக, அவசர புத்தியின் காரணமாக சொல்லியிருக்கிறேன் என்று சொல்லி அவர் சொல்லி மீளுவதுதான் அவருக்கு தௌபா. ஆனால் சில தவறுகள் இருக்கிறது, அந்த தவறுகளுக்கு தௌபா செய்ய முடியாது. நான் சொன்ன பிரகாரம் அதை சரி செய்து, ஒரு குழந்தையை சரியாக வளர்க்க வேண்டிய ஒரு குழந்தை சரியாக வளர்க்கப்படவில்லை, அழகாக அன்பாக பராமரிக்கப்பட வேண்டிய, அரவணைக்கப்பட வேண்டிய ஒரு மனைவி சரியாக முறையாக அரவணைக்கப்படவில்லை, தலாக்கு நடந்துவிட்டது, குடும்பம் நாசமாகிவிட்டது, ஒன்றாக இருந்த அந்த குருவிக்கூடு மாதிரியான குடும்பம் பறந்து செதறிண்டு போய்விட்டது. இப்ப எப்படி தௌபா செய்வது? அப்படி எத்துணை நூற்றுக்கணக்கான வரலாறுகள் இருக்கிறது, நூற்றுக்கணக்கான வரலாறுகள் எப்படி எவ்வளவு இருக்கிறது. சந்தோஷமாக முன்னுதாரணமாக முன்மாதிரியாக இருந்த குடும்பங்கள் எல்லாம் ஒரு குருவிக்கூடு கலைந்தது போன்று எப்படி கலைந்து போயிருக்கிறது. அதற்கு சிலர் காரணமாக இருந்திருப்பார்கள். அவர்கள் எப்படி தௌபா செய்ய போவார்கள்? சுபஹானல்லாஹ். குடும்ப நிறுவனங்களை பால்படுத்துபவர்கள் அவர்களுடைய பாவம் அது அவர்களுக்கு அது போதும். கஃபா பில் மர்இ இஸ்மன், பாவத்தால் உனக்கு போதும், மிச்சம் பெரிய பாவம் செய்ய தேவையில்லை. மிச்சம் பெரிய பாவம் நீங்க செய்ய தேவையில்லை, ஒரு பாவம் உங்களுக்கு போதும். அதுதான் உங்களுடைய பொறுப்பில் இருக்கக்கூடியவர்களை நீங்கள் பால் படுத்தி விடுவது. நன்றாக புரிந்து கொள்ளுங்கோ, உங்களோட குழந்தை உங்களுடைய பராமரிப்பில், உங்களோட மனைவி உங்களோட பராமரிப்பில், குழந்தையினுடைய உடம்புக்கு தேவையான ஆத்மா, உடம்புக்கு தேவையான போசாக்குகளை நீங்கள் வழங்குவதற்கு பொறுப்பாக இருப்பது போல, அந்த குழந்தைகளுடைய உயிருக்கு ஆத்மாவுக்கு தேவையான போசாக்குகளையும் நீங்க தான் கொடுக்க வேண்டும். ராவைக்கு புள்ள தூங்கி சாப்பிடாம தூங்கிவிட்டால் மனைவியோட சண்டை பிடிக்கக்கூடிய பெற்றோர்கள் எத்தனையோ பேர் இருப்பாங்க, புள்ள சாப்பிட இல்லை, அப்படியே தூங்கிட்டாங்க. பிள்ளைக்கு தாய் தின்ன கொடுக்க இல்லை என்பதற்காக வேண்டி தாயை கண்டிப்பவர்கள் எத்தனையோ பேர் இருப்பாங்க, ஆனா புள்ள தொலாமப்படுத்துட்டு, புள்ள தொலாமப்படுத்துட்டு, இன்றைக்கு ஒரு பெரிய ஒரு தவறு செய்து விட்டு வந்து புள்ள தூங்குறான். அந்த புள்ளைய பத்தி கண்டிக்கக்கூடிய அந்த தவறு செய்வதற்கு காரணமாக இருந்தவர்களை பற்றி சிந்திக்கக்கூடிய பெற்றோர்கள் எங்கே இருக்கிறார்கள்? பாவத்தால் போதும், நீங்க பெரிய வட்டி வாங்கி இல்லை, சூது விளையாடி இல்லை, ஜினா செஞ்சு இல்லை, நீங்க பெரிய பாவம் செஞ்சில்லை. ஆனா ஜினா செஞ்சவனுக்கு தௌபா செஞ்சு கொள்ள முடியும், வட்டி வாங்கினவனுக்கு தௌபா செய்து கொள்ள முடியும், களவெடுத்தவனுக்கு தௌபா செய்து கொள்ள முடியும். ஆனா ஒரு புள்ளைய நாசமாக்கிட்டு போனீங்க, உங்களோட பேரை புள்ளே உங்களுக்கு வெதுவா செய்யும். என் வாப்ப நல்லவர், ஆனா என் வாப்ப சரியா வளர்க்கப்படையில்லை, என் வாப்ப சரியாக வளர்க்கப்படையில்லை. யாரு வளர்த்தது? என் அப்பா சரியா வளர்க்க இல்லை. புறக்க இருக்கின்ற இரண்டாவது தலைமுறையும் உங்களுக்கு பதுவா செய்யும் என்பதை மறந்துவிட வேண்டும். அதைத்தான் சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், கஃபா பில் மர்இ இஸ்மன், பாவத்தால் உங்களுக்கு ஒரு பாவம் போது, மிச்சம் பெரிய பாவங்கள் செய்ய வேண்டிய தேவையில்லை. அதுதான் சுபஹானல்லாஹ். பெற்றோர்கள் இதை கவனிங்கோ, பெற்றோர்கள் இதை கவனிங்கோ. ஊருக்கு நல்லவனாக இருக்கேனும், பள்ளிக்கு நல்லவனாக இருக்கேனும், அகிலத்தாருக்கு நல்லவனாக இருக்கேனும் பிரச்சனை இல்லை, ஆனா வீட்டுக்குள்ள நல்லவனாக இருப்பதுதான் முக்கியம். வீட்டுக்குள்ள நல்லவன், அந்த பேரு வாங்கிறது கஷ்டம். சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஹைருக்கும், நான் அந்த பேரை வாங்கி இருக்கிறேன் இந்த வீட்டுக்கு, நான் நல்ல, என்னால் அவர்கள் வளர்க்கப்பட்டிருக்கிறார்கள், நான் எப்படி அவருடைய உடம்பினுடைய போசாக்கை கவனித்துக் கொண்டேனோ அதே போல ஆத்மாவினுடைய போசாக்கையும் கவனித்துக் கொண்டிருக்கின்றேன். இதைத்தான் குரான் சொல்லுது ஒரு இடத்துல, சுபஹானல்லாஹ், குடும்ப நிறுவனங்களை நாசமாக்கி விட்டவர்கள் அல்லாஹ் என்னையும் உங்களையும் பாதுகாக்க வேண்டும். இந்த ஆயத்துக்கள் எல்லாம் பாரமான கனமான ஆயத்துக்கள். நாளை கியாமத்துடைய நாளில் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா சில மனிதர்களுக்கு அவர்களுடைய அமால் நஅமால் செயலற்றை வலக்கரத்தில் கொடுப்பார். அந்த கூட்டத்தில் அல்லாஹ் என்னையும் உங்களையும் ஆக்கி வைப்பார்கள் வலக்கரத்தில். ஃபஅம்மா மன் ஊத்திய கிதாபஹு பியமீனிஹி ஃபயகூலுஹா உம்க்ரஊ கிதாபியா இன்னி வனந்து அன்னி முலாக்கின் ஹிசாபியா. குரான் அதை பற்றி புகழ்ந்து பாராட்டி பேசியிருக்கிறது. வலக்கரத்தில் செயலடு கொடுக்கப்பட்டவர்களுடைய நிலை எப்படி இருக்கும் என்பது எங்களுக்கு தெரியும். இன்னும் ஒரு கூட்டத்தை அல்லாஹ் சொல்லுகிறான், அம்மா மன் ஊத்திய கிதாபஹு பிஷிமாலிஹி, இடது கையில கொடுக்கப்பட்டவர், உண்டோ வலக்கரம் உண்டோ இடது கரம், இந்த ரெண்டில் ஒன்றில் தான் கொடுக்கப்படும் என்பது எங்களுக்கு தெரியும். மூணாவது ஒரு வகுப்பாரையும் குரான் சொல்லியிருக்கிறது. அவர்களுடைய அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்களுக்கு இடது கையில் தான் கொடுப்பான், ஆனா மூணாவது கையில் ரெண்டு கை தான் இருக்கும், மூணாவது கையில மூணாவது ஒரு முறையில கொடுப்பான். இடது கையில கொடுப்பான், முகத்துக்கு முன்னுக்கு கொடுக்க மாட்டான், அவன் முகத்தை அல்லாஹ் பார்க்க விரும்பவும் மாட்டான், மலக்குமார்கள் அவன் முகத்தை தரிசிக்கவும் மாட்டார்கள். சுபஹான் அவனோட முகத்தை பார்த்தா கருணை வரும் என்பதற்காகவே அவன் கருணை காட்டப்பட வேண்டியவன் அல்ல. அவனுடைய இடது கை அவனுடைய முதுகுக்கு பின்னால் எடுக்கப்பட்டு பின்னால கொடுக்கப்படும். அவன் நேரடியாக நரகத்துக்கு போய்விடுவான். அவன் செஞ்ச குத்தம் என்ன, அவன் செஞ்ச பாவம் என்ன, அவன் செஞ்ச தவறு என்ன, எப்ப பார்த்தாலும் குடும்பத்தில் ஒரே ஒரு நோக்கம் தூணாய்க்கும். அல்லாட கட்டளை மார்க்கம் தீன் ஹராம் ஹலால் மஹரமியத்து அது ஒன்றுமே தேவையில்லை. எங்க ஊத்துள்ளுக்கு வந்து அது நாங்கள் விரும்பின மாதிரி ஊட்டுக்குள்ள எப்பயும் சந்தோஷம். அல்லாஹுடைய கட்டளைகள் அல்லாஹுடைய சட்டதிட்டங்களை தவிடுபொடியாக்கிக் கொண்டு சுபஹான குடும்ப நிறுவனங்களை நாசமாக்கி விட வேண்டாம். குடும்ப நிறுவனங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கள். அதைத்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்து காட்டினார்கள். தன்னுடைய குடும்பத்தை பாதுகாத்தார்கள். குடும்பம் என்று சொன்னா நான் நேத்து சொன்னது போல சாப்பிட போனால் துரியானி தான் சாப்பிட்டோம். எங்களுடைய மெயின் நோக்கம் சுவர்க்கத்து போய் சேரணும், அதுதான் எங்களுக்கு கிடைக்க வேண்டிய ஃபைனல் டெஸ்டினேஷன். ஆனாலும் புரியாணி தான் சாப்பாடு, ஆனா புரியாணியை சுத்தி துவையல் மாசிச்சம்பல் கலியா என்னென்னமோ எல்லாம் இருக்கும், என்னென்னலாம் இருக்கும். யாரும் செல்றதில்ல, நாங்க துவையல் சாப்பிட்டு, ஆனா துவையல் இல்லாம புரியாணி இல்ல, தைத்து சம்பல் இல்லாம புரியாணி இல்ல, பொறிச்ச கோல் இல்லாம புரியாணி இல்ல, எல்லாம் சேர்ந்து வரணும். குடும்ப வாழ்க்கையும் அப்படித்தான், குடும்ப வாழ்க்கையினூடாக நாங்க சுவர்க்கத்தை தான் அடைய போறோம். ஆனா எங்களை சுத்தி சந்தோஷம், ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹசனா, பிள்ளைகள் ஜீனா அழகு, ஜீனா அல்மாலு வல் பனூன ஜீனத்துல் ஹயாத்தி துன்யா, அழகு அது, அந்த அழகு இருக்கத்தான் செய்யும். ஜுகினல் இன்னாஸு ஹுப்பு ஷஹவாத்தி மினன் நிசா, வீட்டுக்குள்ள பெண்கள் அது கவர்ச்சிகரமானது, அது இருக்கத்தான் செய்யும். உண்மைக்கு முரணாக யாரும் பேச வேண்டாம், அதெல்லாம் சேர்ந்தது தான் குடும்ப வாழ்க்கை. ஆனால் இதெல்லாத்தையும் பேலன்ஸ் பண்ணுவோம். இதுல முக்கியத்துவம் கொடுக்கப்பட வேண்டும் அல்லாஹுடைய தீனுக்கு, சுவர்க்கத்துக்கு, அல்லாஹுடைய பொருத்தத்துக்கு. அதோட சேர்த்து எல்லாத்தையும் வச்சுக்கணும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதைத்தான் சொன்னாங்க. மிக அழகான பிரபல்யமான ஹதீஸ், எல்லாருக்கும் எல்லாரும் பாடமாக்கின ஹதீஸ். அனிபினும் வரதி அல்லாஹு தாலான்னு சொல்றாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்பயும் சொல்லுவாங்க, அலா அறிந்து கொள்ளுங்கள், குல்லுக்கும் ராஹின், நீங்க எல்லாரும் பொறுப்புதாரிகள், மெய்ப்பாளர்கள். உங்களுக்கு கீழே 10 பேர் இருக்கிறாங்க, உங்களுக்கு கீழ் அடுத்த தலைமுறை இருக்குது, மறந்துடவானோ, உங்களுக்கு கீழே அடுத்த தலைமுறை இருக்குது, மறந்துவிட வேண்டாம். நாங்கள் சும்மா யோசிப்போமே, எங்களை எங்கட மனைவிய எங்கட பிள்ளை எங்கட எங்கட அதாவது எங்களை எங்கட மனைவிய எங்கட தாய் தகப்பன் வளர்த்தது அவங்களோட பிள்ளைகள் தான் வளர்த்தாங்க, அவங்களோட பிள்ளைகள் ஓனர்ஷிப் எடுத்தாங்க, எங்கட புள்ள எங்கட புள்ள, ஒரு பொம்புள புள்ளைய ஒரு உமா ஒரு வாப்பா வளர்க்கிறது ஏண்ட புள்ள. அந்த பிள்ளையினுடைய கற்பை பாதுகாக்க வேண்டும், குணத்தை பாதுகாக்க வேண்டும், உடம்பை பாதுகாக்க வேண்டும், பண்பாட்டை பாதுகாக்க வேண்டும், ஆத்மீகத்தை பாதுகாக்க வேண்டும் என்று அந்த தாயும் தகப்பனும் செய்திருக்கக்கூடிய அர்ப்பணிப்புகள் எல்லாம் எண்ணி பார்க்காத நெருக்கிறதுக்கு தராசி இந்த உலகத்தில் நீக்காது. அது நிற்கேலாது. அப்படிப்பட்ட அர்ப்பணிப்புகள் எல்லாம் ஒரு குழந்தையினுடைய உருவாக்கத்துக்கு பின்னால மறைந்திருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு பொம்பளை பிள்ளைய வளர்த்து நல்ல ஒரு மாப்பிள்ளை ஒன்றை தேடி நிக்காக செஞ்சு வச்சுட்டோம். அதுக்கு பிறகு ஏண்ட மகள் என்று உரிமையை கொண்டாடுவதை பேரளவில் தான் இருக்கும். அதுக்கு பிறகு உரிமையை கொண்டாட போறவர் யாரு? கணவன். இதேண்ட மனைவி, இதேண்ட மனைவி. எந்த அளவுக்கு அவருக்கு உரிமை என்று சொன்னால், இவ்வளோ காலம் பல வகையான அர்ப்பணிப்புகள் செய்து வளர்த்துவிட்ட தாய் தகப்பனுடைய ஜனாசாவில் போய் பங்கெடுப்பதற்கும் இந்த கணவனுடைய அனுமதி வேணும். ஒரு நிர்வாக கட்டமைப்பு, ஒரு நிர்வாக கட்டமைப்பு. வாப்பக்கு சுவர்க்கம் அப்படிப்பட்ட ஒரு மகளை வளர்த்துட்டா தான். மகால், நீங்க உங்க கணவனுக்கு எப்படி வழிபடணும்டா? ஏதும் பிரச்சனைடா போட்டுட்டு வந்துடும், நான் நீக்கிறேன் தானே என்ற வாப்பமாரண்டை கேட்கிறாங்க. இந்த காது கேட்டிக்கிறது, இந்த காது சாகித இருக்கு. வாப்பா அப்படித்தான் சொல்றாரு, அன்றைக்கு நான் சொல்லித்தான் அனுப்பிக்கிறேன். அங்க போயிட்டு இன்னும் வாயடிச்சா என்ன சரி, என்ன சரி, கொஞ்சம் அவ்வளவு ஃபிட் இல்லைண்டா, போட்டுட்டு வந்துடும், நான் பார்த்துக்கொள்றேன். அப்படி போட்டுட்டு வந்து ஏமாளிகளாக வாழக்கூடிய நூற்றுக்கணக்கான சகோதரிகள் வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. இப்ப இது முட்டாள்தனமான பேச்சு, இது முட்டாள்தனமான பேச்சு. இது இப்படிப்பட்ட பேரண்ட்ஸும் இருக்கத்தான் செய்தாங்க. ஆனா உண்மையான வாப்பை யார் தெரியுமா? பெற்றோர்கள். மகால், எங்களோட பொறுப்பு முடிஞ்சு, நாங்க வளர்த்துட்டோம், அல்ஹம்துலில்லா, நாங்க சரியாக எங்கட கர்மத்தை செஞ்சோம் என்பதற்கு அல்லாஹ் சாஹித், அதுக்கு பிறகு நீங்க சாஹித். இன்றைக்கு பிறகு உங்களுக்கு நாங்க இல்லை, இதுக்கு பிறகு எங்களுக்கு நீங்களும் இல்லை, இதுக்கு பிறகு நீங்க இன்னும் ஒருவருடைய. அவர் சொல்றபடிதான் வாழணும். எந்த அளவுக்குண்டா எங்கட ஜனாசாவில் பங்கெடுப்பதற்கும் அவருடைய அனுமதி உங்களுக்கு தேவை. இந்த ஞானத்தையும் சொல்லி அனுப்புங்கோ, உங்களோட குழந்தைகள் வரலாறு படைப்பாங்க. இதைத்தான் சொன்னாங்க சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், குல்லுக்கும் ராஇ, நீங்கள் எல்லாரும் மேய்ப்பாளர்கள், மஸ்ஊலு நன்கும், அதை பற்றி நிச்சயமாக நீங்கள் விசாரிக்கப்படுவீர்கள். அல்லாஹ் அவங்கள்ட்ட விசாரிப்பான், அவங்கள்ட்ட கேட்பான். உங்களோட வேலையை நீங்க சரியா செஞ்சீங்களா என்று அல்லாஹ் நிச்சயமாக கேட்பான். எனவே கணவனுக்கு மனைவி, மனவனுக்கு கணவன், பிள்ளைகளுக்கு பெற்றோர்கள், பெற்றோர்களுக்கு பேரம், இப்படியாக அது போய்கொண்டே இருக்கும். இதைத்தான் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிக அழகாக எங்களுக்கு சுட்டிக்காட்டினார். அந்த அடிப்படையில் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிக கவனம் செலுத்திய ஒரு பகுதி தான் பெண்களுடைய வணக்க வழிபாடுகள் விடயத்தில் தன்னுடைய மனைவிமாருடைய வணக்க வழிபாடு. அது ரொம்ப கவனம் செலுத்தினார். ஹதீஸ்ல வந்திருக்கிறது, உம்மு ஸலமா ரழியல்லாஹு தஆலா சொல்றாங்க, ஒரு நாள் இரவு திடுக்கிட்டவர்களாக சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்தார். திடுக்கிட்டு நிலையில் திடுக்கு, சுப்ஹானல்லாஹ், மா அன்ஸலல்லாஹு மினல் கஸாயின் வமா அன்ஸலல்லாஹு மினல் ஃபிதன். இன்றைக்கு ராவு எவ்வளவோ அருக்கொடைகள் அல்லாஹுடைய அருள் பூமிக்கு இறங்கியிருக்கு, அதே மாதிரி ஃபித்னாக்களும் இறங்கியிருக்கு. இன்றைக்கு இறக்கி வைக்கப்பட்ட ஹசானாக்களையும் அல்லாஹ் நபிக்கு காட்டினார், அன்றைக்கு ராவு இறக்கி வைக்கப்பட்ட ஃபித்னாக்களையும் அல்லாஹ் காட்டினார். சுபஹான், நலவும் இறங்குது மேலிருந்துதான், கெடுதியும் இறங்குது மேலிருந்துதான். நாங்கள் நல்லது அல்லாட்ட கேட்போம், அல்லாஹ் முபாரிக்கலனா ஃபீமான தந்தது மறக்கத்து செய், கெடுதிகளை மட்டும் பாதுகாத்தது. சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திடுக்கு தெளிவினாங்க, எழுப்பி கேட்டாங்க, மையோ கிது சவாஹிபல் குஜராத், அறைகளில் தூங்கிக் கொண்டிருக்கக்கூடிய மனைவிமார்களை யார் எழுப்பாட்டுவாங்க? ஒன்பது வீடுகளிலையும் தூங்கிக் கொண்டிருக்கக்கூடிய மனைவிமார்களை யார் எழுப்பாட்டுவாங்க? எதுக்கு நான் தொலைப்போறேன், அவர்களும் தொலை வேண்டும். நான் தொலப்போறேன், அவர்களும் தொல வேண்டும். சுண்ணத்தான தொழுக, தனிய தொலைவான, தனிய தொலைவான குடும்பத்தோட மனைவியோட சேர்ந்து தொழுங்கோ. அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் அருள் செய்யும். சுபகுக்கு முந்தி எலும்பி தஹஜ்ஜத்து தொழுகிற பழக்கத்தை விடவும். 9 மணிக்கு தூங்கி 1 மணிக்கு எலும்பி ஒரு 1/2 மணி நேரம் 1/4 மணி நேரம் தொழுதுட்டு துஆ கேட்டுட்டு மீண்டும் தூங்கி எலும்பி சுபகு தொழையிலும் உண்டா சொன்ன சல்லல்லாஹு அப்படித்தான் செய்வாங்க சொல்லி போட்டுச்சு. ரொம்ப காசியா தின்பி துன்யா ஆரியா துன்பில் ஆகிறா. உலகத்தில் எத்தனையோ பேர் உடுத்திருக்கிறாங்க, ஆனா நாளை கயாமத்தில் ஆடை இல்லாமத்தான் இருக்க போறாங்க. பல அர்த்தம் இங்கு அழகுபடுத்திக் கொள்ளாம் ஆடைகளை கொண்டு, ஆகிரத்தை அழகுபடுத்தியதும் வணக்க வழிபாடுகளை கொண்டு, ஆகிரத்தை அழகுபடுத்தியதும் வணக்க வழிபாடுகளை கொண்டு. சுண்ணத்தான தொழுகைகளுக்கு மனைவியையும் எழுப்பாட்டி மனைவியையும் தன்னுடன் வைத்துக் கொள்வது ஒரு நல்ல பழக்கம், நல்லோருடைய பழக்கம். இரவு நேரம் வசல்லூபில்லைவண்ணா சுனியாம், மக்கள் எல்லாம் உறங்கிக் கொண்டிருக்கும் பொழுது நாங்கள் தொங்கு கொண்டிருக்கின்றோம். ஃபகான அபூஹுமா ஸாலிஹா, ஹஜ்ரத் அப்துல்லா மஸ்ஊத் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு, அவருடைய பிள்ளைகள் எல்லாம் தூங்கிக் கொண்டிருப்பாங்க, ராவெலுமே தொழுவாங்க, தொழுது போட்டு சொல்லுவாங்க, ஃபகான அபூஹுமா ஸாலிஹா, ஸாலிஹான அந்த பிள்ளைகளுடைய உம்மை வாப்ப ஸாலிஹான மக்களாக இருந்தாங்கன்னு குர்ஆன்ல சூரத்துல் கஹ்ஃபில் ஒரு சம்பவத்தை சொல்றாங்க. சொன்னாங்க, நாங்க பட்ட தொழுகையினுடைய லாபத்தை நீங்க அனுபவிப்பீங்க, நாங்க தொழுத தொழுகையினுடைய லாபத்தை நீங்க அனுபவிப்பீங்க. பெற்றோர்கள் ஏன் கையேந்தின துஆக்கள் எதுவுமே வீணாக போறது இல்லை. பெற்றோர்களே, நீங்க கேட்கிற துஆக்கள் உங்களுக்கு முன்னால கபூல் செய்யப்பட்டு விட்டால் அது உங்களுக்கு பெருமையை கொண்டு வந்து சேர்க்கும். உங்களையும் பாதுகாக்க வேண்டும், நீங்க கேட்ட துஆவையும் கொடுக்க வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா உங்களுக்கு தெரியாமல் நிச்சயமாக கொடுப்பான், நிச்சயமாக கொடுப்பான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிக தெளிவாக சொன்னாங்க, ஏட வாப்பட துஆ தான் நான் சொன்னாங்க, தஅவத்து அபீக்கும் இப்ராஹிம், நான் யாரு, நான் யாரு, என் வாப்பா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் எனக்கு துஆ கேட்டாங்க அண்டைக்கு, என் உம்மாவையும் என் உம்மா வாப்பம்மாவையும் என் அப்பா சின்ன புள்ள இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் கொண்டு போய் மக்கா காபா ஆலயத்தில் அந்த பள்ளத்தாக்கில் விட்டுட்டு துஆ கேட்டாங்க, ரப்பனா வபஅஸ்வீஹிம் ரசூலன், நான் அந்த துஆ தான் சொன்னாங்க. எனவே பெற்றோர்கள் குழந்தைகளுக்கு கேட்கக்கூடிய துஆக்கள் வீணாக போறது இல்லை. தஹஜ்ஜத்து தொழுதுட்டு சுபஹானல்லாஹ், எதையும் கேட்கிறோம், எதையும் கேட்கிறோம். வாப்பட தஹஜ்ஜத்தை விட தாயினுடைய தஹஜ்ஜத்துக்கு பவர் கூட, வாப்பட தஹஜ்ஜத்தை விட தாயினுடைய தஹஜ்ஜத்துக்கு பவர் கூட. வாப்பை இல்லாம வளர்ந்த பிள்ளைகளுக்கு வரலாறு இருக்குது, தாய் இல்லாம வளர்ந்த பிள்ளைகளுக்கு வரலாறு மிக குறைவு. ஈசா அலை இஸ்லாத்துக்கு வாப்பை இல்லை, இப்ராஹிம் ஹதரத் ஹதரத் புகாரிமா முகாரஹமத்துலைக்கு வாப்பை இல்லை, வாப்பை இல்லை. இமாம் ஷாபி வாப்பை காணவே இல்லை, வாப்பை பிறக்க முந்தைய வாப்ப மௌத்து. சர்தார் ஆலம் தாஜுல் மதீனா முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாப்பை இல்ல. நபியினுடைய மகன் நூஹ் நபி அலைஹிஸ்ஸலாத்துடைய மகன் வளர்ந்தது ஒரு மாற்று மதத்தை சார்ந்த உம்மட மடியில. மரபல்லாஹு மசலன் லில்லதீன கஃபரு இம்ராஅத நூஹின் இம்ராஅத லூத், மனைவி மாற்று மதத்தை சார்ந்தவள் என்பதின் காரணமாக அதே ஈமான் அதே நம்பிக்கை அதே விசுவாசத்தில் மகனும் மௌத்தாகிட்டான். ஃபிரானுடைய மனைவி ஆசியா ரழியல்லாஹு தஆலா அன்ஹா சுப்ஹானல்லாஹ் காலத் ரப்பி இப்னி இந்தக்க பைத்தன், ஃபிரானுடைய மாளிகை எல்லாம் பார்த்துட்டு சொன்னான், இந்த உலகத்திலே ஃபிரானுக்கு இவ்வளவு பெரிய மாளிகை கட்டி கொடுத்திருக்கிறாய் என்றால் எனக்கு சுவர்க்கத்தில் மாளிகை கட்டு என்று சொன்ன பெண்ணுடைய மடியில தான் நதியில மிளந்து வந்த ஒரு புள்ள வளருது, நதியில மிளந்து வந்த ஒரு புள்ள. அந்த புள்ள யாருண்ட அட்ரஸ் இல்லைன்னு அல்லாவுக்குத்தான் தெரியும். அந்த புள்ள ஃபிராவுடைய வீட்டுள்ளுக்கு ஃபிராவுடைய மனைவியினுடைய பாசறையில மடியில அந்த புள்ள வளருது. அந்த புள்ள நபியாக மௌத்தாகுது. என்ன ஆச்சரியம், என்ன ஆச்சரியம். எனவே வீடுகளுக்குள்ள இந்த கலாச்சாரம் வர வேண்டும். இரவையில் எலும்பிக் கொள்ளக்கூடிய பழக்கம். அதிலேயும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரமலானுடைய கடைசி 10 தினங்கள் வந்தால் அதில் இன்னும் கொஞ்சம் வித்தியாசமான ஒரு உணர்வை காட்டுவாங்க. வித்தியாசமான ஒரு பழக்க வழக்கம் வந்துவிடும். அனுவலையும் நடக்கிற புரோகிராம் அல்ல, ரமலானுடைய கடைசி 10 தினங்கள் வந்து விட்டால் எழுப்பாட்டுவாங்க. கான ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதா தஹல அல் கடைசி 10 தினங்கள் வந்துவிட்டால் சாரத்தை இறுக்கி கட்டிக்கொள்வாங்க. குடும்ப வாழ்க்கையை விட்டும் இல்லற வாழ்வை விட்டும் கொஞ்சம் ஒதுங்கி நிற்பாங்க. அதே நேரத்தில் அய்யப்பா அஹ்லஹு தன்ற குடும்பத்தை எழுப்பாக்கி விடுவாங்க. அவர்களையும் சேர்த்து தொலை வைப்பாங்க. வாமூர் அஹ்லக்க பிஸ்ஸலா, உங்களோட குடும்பத்தை தொழும்படியாக நீங்கள் பணியுங்கள். வஸ்தபிர் அலைஹா, நீங்களும் அதுல நிலையாக நில்லுங்கள் என்று சொல்லி அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா குர்ஆன்ல பணித்திருக்கிறது போல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதன் பக்கமாக அவர்களை வழிகாட்டுவாங்க. இன்னும் வந்து சொல்லுவாங்க, துஆ கேட்கறது பக்கமாக, துஆவின் பக்கமாக. எப்பயுமே வாழ்க்கையில கெடுதிகளை விட்டு அல்லாஹ்விடத்தில் பாதுகாப்பு தேடிக்கொண்டே இருக்கும். கெடுதி எப்படி வரும் என்று தெரியாது, கெடுதிகள் எப்படி வரும் என்று தெரியாது. சொல்லுவாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆயிஷா சித்திகா ரழியல்லாஹு தஆலா அன்ஹாவை பார்த்து, யா ஆயிஷா, இமாம் திருமிதி இந்த ஹதீஸ் ரிவாயத் செய்றாங்க, யா ஆயிஷா இஸ்தஈதி பில்லாஹி மின் ஷர்ரி ஹாதா, இவைகள் அனைத்துடைய கெடுதிகளை விட்டு அல்லாஹ்விடத்தில் பாதுகாத்துட்டு இருக்க. இரவையினுடைய கெடுதி, பகலுடைய கெடுதி, மாலை நிறத்துடைய கெடுதி, கெடுதிகள் வந்து கொண்டே இருக்கும். நான் முந்த நாள் குறிப்பிட்டது போன்று என் வீட்டுக்கு வரக்கூடிய ஒரு மிஸ் கால் அது ஒரு கெடுதியாக இருக்கேன். சந்தோஷமாக இருக்கிற அந்த குருவிக்கூடு கலைந்து போக ஒரு மிஸ் கோல். அதனால தான் சுபஹுடைய தொழுகையில் குனூத் ஓதுவோம், அறுத்தம் தெரிஞ்சு ஓதுங்குவோம். திருப்பி திருப்பி சொல்லுகிறேன், ஒரு முஅஸ்ஸின் 5 நேரம் வாங்க சொல்றது போல திருப்பி திருப்பி சொல்லுகிறேன். கொஞ்சம் ஓதக்கூடியவைகளுடைய அர்த்தங்களை புரிஞ்சுக்கொள்வோம். என்ன ஓதுவோம், என்ன ஓதுறாங்க, எத்தனையோ மொழி பேச தெரியாது, படித்தில்ல, அதனுடைய எழுத்துக்களும் தெரியா, ஆனா விளங்குது பேசினா, ஆனா விளங்குது பேசினா. ஜுவல்லரி வியாபாரம் சைனீஸுக்கு பண்ணவும் இல்லை, ஜுவல்லரி வியாபாரம் ஸ்பெயினிலிருந்து வரக்கூடிய ஆக்களுக்கு பேசி கொடுக்கவும் இல்லை. உருதும் பேசும், ஆனா உருது எழுத்தும் தெரியா. சுபஹானம், இந்த வயிற்று புழைப்புக்காக வேண்டி எத்தனையோ பாசைகளை படித்துக் கொண்டோம், விளங்கிக் கொண்டோம், அறிந்து கொண்டோம். ஆத்மாவினுடைய பஞ்சத்தை போக்கி ஆத்மீகத்தை கட்டி எழுப்புவதற்கு இருக்கிற ஒரே ஒரு மொழி அரபு மொழி, அது விளங்குதில்லை. நான் அரபி இல்லை, நாங்கள் இங்கிலீஷ்காரன் அல்ல, ஆனால் இங்கிலீஷ் விளங்கும். சைனீஸ்கார ஆக்கள் அல்ல, சைனீஸ் விளங்கும். சுபஹானம், ஆத்மாவை வளர்த்துக் கொள்ள வேண்டும். அதுக்கு எனக்கு அரபு அது தேவையில்லை, அது உலமாக்கள் மட்டும் படிச்சுக் கொண்டா போதும். ஏதோ ஒரு தவறாக நாங்கள் வழிநடாத்தப்பட்டு விட்டோம், குரான படிக்கக்கூடாது, அதை குரான் நீங்க படிச்சிருந்தா இப்படி எல்லாம் நீங்க இருக்குது என்று சொல்லி எங்களை யாரோ மிஸ் கைட் பண்ணிட்டாங்க. இல்ல, குரானுக்கு விளக்கம் சொல்ல போகவான யாரும், அதுக்கு நீங்க முஃபஸ்ஸிர் ஆகணும், அரபு தெரியணும், விளங்கணும். குரான நீங்க விளங்குறதுக்கு, குரான நீங்க விளங்குறதுக்கு, அது பயான் செய்யறதுக்கல்ல, தத்துவங்கள் மசாயில்கள் பேசுறதுக்கல்ல. அல்லாஹுடைய குதிரத்தை, அல்லாஹுடைய வல்லமையை குரான் அல்லாஹ் என்ன என்னுடைய பேசுறான். இந்தியாவுடைய 9வது குடியரசுத் தலைவராக இருந்தவர் தான் ஒரு டாக்டர், ஒரு ஒரு பல்கலைக்கழகத்தினுடைய ஒரு யூனிவர்சிட்டியினுடைய ப்ரொஃபஸராக இருந்தவர் தான் இந்தியாவுடைய, நான் நினைக்கிறேன், 9வது குடியரசுத் தலைவராக இருந்தார். அவருடைய பேர் நான் மறந்துவிட்டேன். அவர் குரானை பல தடவைகள் படித்திருக்கிறார், வாசித்திருக்கிறார். அதிலே ஒரு கருத்து இருக்கணும். குரானை கொண்டு ஹிதாயத்து கிடைக்கிறன்றது உண்டு, குரானை படிக்கிறன்றது இன்னும் உண்டு. எல்லாருக்கும் படிக்கணும், ஆனா எல்லாருக்கும் ஹிதாயத்து கிடைக்கணும்ன்றது கட்டாயம் இல்லை. படிக்கிறாக்களுக்கு படிக்க சொல்லுங்கோ, வாசிக்கிறாக்களுக்கு வாசிக்க சொல்லுங்கோ, விளங்குறாக்களுக்கு விளங்க சொல்லுங்கோ, குரானை வைத்து ஆய்வு செய்த மக்களுக்கு ஆய்வு செய்ய சொல்லுங்கோ. எங்கட வேலை சந்தர்ப்பத்தையும் சூழலையும் உருவாக்கி கொடுப்பது மட்டும்தான், நிராகரிப்பதும் ஏற்றுக்கொள்வதும் எங்களுக்குரியதல்ல. எங்கட சகோதர சகோதரிக்கு மத்தியில் ஒரு மோசமான ஒரு பழக்கம் ஒன்று இருக்குது. மாற்று மதத்தை சார்ந்த அன்பு சகோதரர்கள் யாராவது குரானை ஓதி குரானுக்கு ஒரு கருத்தை சொல்லி குரான் இப்படி பேசுகிறது என்று சொன்னாலே கீழுக்கு போடுற கமெண்ட்ஸ் என்ன தெரியுமா, நீங்க இப்படி பேசுகிற சரிவார் இல்ல, கலிமா சொல்லணும், தீனுக்குள்ள வரும், தீனுக்குள்ள வாரது வராமல் இருக்கிறது அது அவருடைய விருப்பம், கூவத்தை இல்லாமல் அது அம்மாவுடைய நாட்டத்தில் உள்ளது. அது என்ன விட அழகா தீனை விளங்கி வச்சிருக்கிறானே, என்ன விட தீன் அழகாக புரிஞ்சு வச்சிருக்கிறானே, இவருக்கு அல்லாஹ் ஹிதாயத்தை கொடுக்க மாட்டானா? உள்ளத்தால் ஒரு ஆதரவு வைக்கக்கூடாதா? ஏன் இப்படிப்பட்ட அநாகரிகமான வார்த்தைகளை கொண்டு அநாகரிகமான முறையில் கதைக்கிறோம்? அவர் சொல்றார், 9வது குடியரசுத் தலைவர் ஜனாதிபதி புரொஃபசர் ஒருவர் அவர் சொல்றாரு, குரானை படித்து விட்டு சொல்றாரு, ஓ முசல்மானோ, ஏ முஸ்லீம்களே, சிந்திப்பதற்காக வேண்டி சிந்தனையை கிளறிவிடக்கூடிய குரானை நீங்கள் வெறுமனே வாசிக்கக்கூடிய ஒரு புத்தகமாக ஆக்கிவிட்டீர்கள். சிந்தனையை தூண்டுது. ஆமா, அலா குலூபின் அஃபாலு, என்னோட உள்ளங்களுக்கு பூமி உள்ளங்களுக்கு பூட்டு போடப்பட்டிருக்குதா? அஃபலாயத்த தப்பரும் சிந்திக்க மாட்டீங்களா? சிந்திக்க மாட்டீங்களா? அப்படி கிள்ளி விடுது, சிந்திங்கோ. உடம்புகள் சிறை பிடிக்கப்படுவதை விட மோசமானது தான் சிந்தனைகள் சிறை பிடிக்கப்படுவது. குரான் சொல்லுது, சிந்தி வாப்பா, குரானுடைய நிழல்ல, குரானுடைய ஹதீசுடைய நிழல்ல இருந்து கொண்டு ஃபதூரு ஹைசுதார் அல் கிதாபு வசும், குரானும் சுன்னாவும் எந்த எல்லைக்குள்ள சுத்துதோ அந்த எல்லைக்குள்ள நீங்களும் சுத்துவோம். சிந்தியுங்கள், சிந்தியுங்கள். அவர் சொல்றார், சிந்தனையை தூண்டக்கூடிய ஒரு கிதாபை, ஒரு வேத நூலை வெறுமனே நன்மைக்காக வேண்டி ஓதக்கூடிய ஒரு கிதாபாக, வாசிக்கக்கூடிய ஒரு புத்தகமாக ஆக்கிட்டீங்க. வாசித்தா நன்மை கிடைக்கும் நிச்சயமாக, நோ டவுட், அதில் எந்த சந்தேகமும் இல்லை. வாசிப்பதற்கே நன்மை என்றால் சிந்தித்தா எவ்வளவு நன்மை கிடைச்சோம்? ஓதினா நன்மை, ஒரு எழுத்துக்கு நன்மை, அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. அப்படி யாராவது சொல்லுவாங்க என்றால் அது குர்ஆன் சுன்னாவுக்கு மாற்றமான கருத்து. ஓதுவது எத்துலு அலைஹி மாயாச்சி, ஆனால் அல்லாஹ் அல்லைலி வஅத்ராஃபன்னஹ, காலையிலும் மாலையிலும் குர்ஆன் ஓதுறது. அலிஃப் லாம் மீம் ஒரு ஹர்ஃப் அல்ல, அலிஃப் லாம் மீம் என்று சொன்னாலே 30 நன்மை கிடைக்கும், சுப்ஹானல்லாஹ். ஆனா குர்ஆன் தரப்பட்ட நோக்கம் விளங்கும், குர்ஆன் அல்லாஹ் என்ன சொல்ற. மறுவ சொல்றாரு, உயிருள்ளவர்களை வாழ வைக்க வந்த குரானை நீங்க ஈசாலு சவாபுக்காக வேண்டி மட்டும் பாவிக்கிறீங்க. மையத்தூட்டில் ஓதி மௌத்தா போனவனுக்கு ஈசாலு சவாபு செய்யறதுக்கான ஒரு புத்தகம், ஒரு கிதாபு, ஒரு வேதம். அதிகமான முஸ்லீம் வீடுகளில் குரான் கையில் எடுக்கப்படுவது எப்ப தெரியுமா? ஒரு வஃபாத்து நடக்கணும், ஒரு மௌத்து நடக்கணும். ஆனா குரான் சொல்லுது, அடே மௌத்தானவனுக்கு வந்த குரான் அல்ல இது, லியுந்திரமங்கான ஹையன், உயிரோட வாழக்கூடியவனை வாழ வைக்க வந்த குரான் இது. பண்பாட்டோட அகலாக்கோட குணாதிசயங்களோட பண்பாட்டு நிறைந்தவனாக வாழ வைக்க வந்த குரானை நீங்க எப்படி ஆக்கிட்டீங்க? அமலுக்காக வேண்டி தரப்பட்ட குரான், குரான் அமலுக்கு தரப்பட்ட குரானை நீங்கள் ஒரு சிலபஸாக மாத்திட்டீங்க. படிங்க, அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் அருள் புரிவானாக, தௌபிக்க செய்வானாக. சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன் குடும்பத்தை எப்பயும் வழிகாட்டுவாங்க, அல்லாஹ்வுல பாதுகாப்பு தேடுவாங்க. குல் அஊது பிரப்பின் நாஸ், குல் அஊது பிரப்பில் ஃபலக், அல்லாஹும்ம இன்னி அஊது பிக்க மினல் ஹம்மி வல் ஹுஸன், அல்லாஹும்ம இன்னி அஊது பிக்க மினல் ஜுனூனி வல் ஜுஸாம், பைத்தியகார் மென்டலி டிஸ்ஆர்டர் ஆகிறது, மென்குஷ்டம் ஏற்படுவது, கரங்குஷ்டம் ஏற்படுவது, கெட்ட நோய்களை விட்டு மட்டும் பாதுகாப்பு தேடுகின்றேன், எதிரிகளுடைய தாக்குதலை விட்டும் பாதுகாப்பு தேடுகின்றேன், இரவினுடைய கெடுதிகள் பகலுடைய கெடுதிகளை விட்டும் பாதுகாப்பு தேடுகின்றேன். என கெடுதிகள் அல்லாஹுடத்திலிருந்துதான் பாதுகாப்பதற்கு தேடப்பட வேண்டும், அல்லாஹுதான் அதை பாதுகாக்க வேண்டும். எனவே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்பயுமே சொல்லிக் கொடுப்பாங்க தன்னுடைய குடும்பத்துக்கு பாதுகாப்பு தேடும்படியா. இதே மாதிரி தான் காலை மாலையில் ஓதக்கூடிய தஸ்பீஹாத்துகள் ஒவ்வொரு பெற்றோரும் நானும் நீங்களும் ஒரு தகப்பனாக இருந்து சொல்லுகின்றேன், அவுராதுகள் காலை மாலை தஸ்பீஹாத்துகள் அல்லது காலை மாலையில் நாங்கள் எங்களுக்கென்று பிரத்யேகமாக ஹதீஸ்களை படித்து அல்லது எங்களுக்கு மிகவும் விசுவாசமானவர்கள் சொல்லித்தந்த அவுராதுகள் ஜிக்ருகள், குர்ஆன் ஹதீஸுடைய இந்த வந்த ஜிக்ருகள் எவ்வளவு இருக்கிறது, சலவாத்துக்கள் இருக்கிறது, இவைகளை ஓதி காலை மாலையை அழகுபடுத்துங்கள். காலை மாலை தஸ்பீஹாத்துகள் என்பதும் தொழுகைகளுக்கு பிறகு ஓதப்பட வேண்டிய தஸ்பீஹாத்துகள் என்பதும் குர்ஆன்ல பிரத்யேகமாக சொல்லப்பட்ட விஷயம், குர்ஆன்ல பிரத்யேகமாக சொல்லப்பட்ட விஷயம். இந்த விடயத்தை கவனத்தில் எடுப்போம். காலையில மாலையில் ஓதக்கூடிய தஸ்பீஹாத்துகளும் தொழுகைகளுக்கு பிறகு ஓதக்கூடிய தஸ்பீஹாத்துகளும் குர்ஆன்ல மிக அழகாக தெளிவாக சொல்லப்பட்ட விஷயம். வஸ்பிர் லிஹுக்மி ரப்பிக ஃபஇன்னக பிஅயுனினா வஸப்பிஹ் பிஹம்தி ரப்பிக ஹீன தகூம் வமினல் லைலி ஃபஸப்பிஹு வஅத்பாரன் நுஜூம். சுப்ஹானல்லாஹ். இன்னொரு இடத்துல வஅத்பாரஸ் ஸுஜூத், தொழுகைகளுக்கு பிறகு இருந்த தொழுது விட்டு இருந்த இடத்திலே உட்கார்ந்த நிலையில அல்லாஹ்வை ஜிக்ர் செய்யக்கூடிய பழக்கம். ஹஜ்ரத் ஜுவைரியா ரழியல்லாஹு தஆலா அன்ஹா சொல்றாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நாள் அவருடைய வீட்டில் தங்கி இருந்து விட்டு தொழுகைக்காக வேண்டி புறப்பட்டு போனாங்க. தொழுது விட்டு வீட்டுக்கு வந்தாங்க. வந்து பார்த்தா நான் துஹாவுடைய தொழுகை தொழுவதற்காக வேண்டி அப்படி உட்கார்ந்து கொண்டிருக்கிறேன், என்னை எந்த இடத்துல விட்டுட்டு போனார்களோ அதே இடத்துல அதே அமைப்பில் நான் உட்கார்ந்து கொண்டிருக்கிறேன். துஹாவுடைய நேரம், அதாவது இஷ்ராக்குடைய நேரம் வரும் வரைக்கும் நான் காத்து கொண்டிருக்கிறேன் நான் தொழுவதற்காக வேண்டி. சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்தோடனே கேட்டாங்க, மா ஸில்தி அலல் ஹால் அல்லதி ஃபாரக்திகி அலைஹா, நான் இவ்விடத்தில் தானே அவங்களை விட்டுட்டு போனேன், இப்பே அப்படியே இருக்கிறீங்களா, அதுவரைக்கும் இருக்கிறீங்களான்னு கேட்டாங்க. அவ்வல் வக்தில தொழுதிப்பாங்க சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுபஹுடைய தொழுகை. துஹாவுடைய நேரம் கிட்டத்தட்ட 1.5 மணி நேரத்துக்கு பிறகு வந்திருக்கிறாங்க. வந்து பார்த்தா கேட்டாங்க, மா ஸில்தி அலல் ஹால் அல்லதி ஃபாரக்திகி அலைஹா, உங்களை இப்படி விட்டுட்டுத்தானே போனேன், அதே இடத்தில் இருக்கிறீங்களா கேட்டாங்க. சொன்னாங்க, காலத்து நாம் ஓ யா ரசூலல்லாஹ், இதே இடத்தில் இருக்கிறேன். சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், லக்கது குல்து பஅதகி அர்பஅ கலிமாத்தின் சலாசமாக, நான் உங்கள்கிட்ட இருந்து போய் சுபஹுடைய தொழுகையை தொழுதுட்டு 4 கலிமாக்கள் 3 தடவைகள் சொன்னேன், 4 ஜிக்ருகளை 3 தடவைகள் சொன்னேன். ஆனால் அதற்கு கிடைச்ச நன்மைய இவ்வளவு நேரம் நீங்க உட்கார்ந்திருந்ததையும் அதையும் வைத்து நிறுத்தி பார்த்தால் அது பாரத்தால் கனமாக இருக்கும். நான் குறுகிய நேரத்தில் பெரிய அளவிலான நன்மைகளை கொள்ளையடித்துக் கொண்டேன், எனக்கு அது கிடைச்சிச்சுது. அதுதான் சுப்ஹானல்லாஹி வபிஹம்திஹி அதத ஹல்கிஹி வரிதா நஃப்ஸிஹி வஜினத் அர்ஷிஹி ஒமிதாத கலிமாத்தி. சுபஹானல்லாஹ், அல்லாஹ்வை துதிக்கிறது. சுபஹானல்லாஹி வபிஹம்திஹி அதத ஹல்கிஹி வரிதா நஃப்ஸிஹி வஜினத் அர்ஷிஹி ஒமிதாத கலிமாத்தி. இவைகளை ஓதியிருந்தா, இவைகளை நான் ஓதினேன், 3 முறை ஓதினேன், இந்த 4 கலிமாக்களையும் 4 திக்ருகளையும் எனக்கு இவ்வளவு நேரம் நீங்க உட்கார்ந்திருந்ததுக்கு எவ்வளவு நன்மை கிடைச்சிச்சுதோ அதை விட கூடுதலான நன்மை எனக்கு கிடைச்சிச்சுது என்ற கருத்தை சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலை மாலையிலேயே ஜிக்ருகளுடைய முக்கியத்துவம் இவ்வளவு என்ற ஒரு விழிப்புணர்வு, ஒரு தெளிவு கொடுக்கிறதுக்கு சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிக அழகாக சுட்டிக்காட்டினாங்க. இதே மாதிரி தான் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தந்த குடும்பத்தை எப்பயுமே ஒரு இபாதத்தை செய்யறதுக்கு, வணக்க வழிபாடு செய்யறதுக்கு நாங்க எப்பயும் விரும்புகிற நல்ல ஒரு இடத்துல செய்வோம். இது ஹதீஸ் உண்டு. ஆயிஷா ஸித்திகா ரழியல்லாஹு தஆலா அன்ஹா சொல்றாங்க, நான் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சேர்ந்து தவாஃபு செய்தேன். எனக்கு தவாஃபு செய்யக்குள்ள சரியான விருப்பம் என்ன தெரியுமா? காபத்துல்லா உள்ளுக்கு போயிட்டு தொழுட்டு வரணும். குந்து உஹிப்பு அன் அத்குல் அல் பைத், காப ஆலயத்துக்குள்ள போய் தொழுகிறதை நான் விரும்பினேன், எனக்கு சரியான விருப்பம். ஆனா இத ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உணர்ந்து கொண்டாங்க. என் விருப்பம் இது என்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உணர்ந்து கொண்டாங்க. என் கையை பிடிச்சாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஃபஅத்கலனி ஃபில் ஹிஜ்ர், ஹிஜ்ர இஸ்மாயிலுக்குள்ள. ஹிஜ்ர இஸ்மாயிலுண்டா, அந்த காபா ஆலயத்தை சுத்தி ஒரு வட்டம் ஒன்று இருக்குது, மெஹ்ராப் ஒன்று மாதிரி பெரிய ஒரு வட்டம் அதுக்கு சொல்றோம் ஹிஜ்ர இஸ்மாயில். சொன்னாங்க ஹிஜ்ர இஸ்மாயிலுக்குள்ள என்ன அனுப்பினாங்க, சொன்னாங்க சல்லி, நீங்க இந்த இடத்துல தொழுதுகொங்கோ, இத அறத்தது ஹூலல் பைத், வீட்டுக்குள்ள காபா ஆலயத்துக்குள்ள தொழுதுகணும் என்ற ஆசை இருக்குமெண்டா நீங்க இங்க தொழுதுகொங்கோ, இது காபா ஆலயத்துக்கு உள்ள பகுதிதான், வெளியில இருந்தாலும் காபா ஆலயத்துக்கு உள்ள பகுதிதான், அதுவும் வீட்டுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு பகுதி. அதனால தான் காபத்துல்லாவை வலம் வரக்கூடியவங்க ஹிஜ்ர இஸ்மாயிலையும் சேர்த்தித்தான் வலம் வருவாங்க. ஹிஜ்ர இஸ்மாயிலுக்குள்ள ஷோர்ட்கட்ல போனா தவாபு பூர்த்தியாக மாட்டாது, தவாபு பூர்த்தியாக மாட்டாது. எனவே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்க குடும்பத்தை இப்படிப்பட்ட ஒரு ஒரு வழிகாட்டல். இதே அதே மாதிரி தான் நடுநிலை பேருங்க, இபாதத்தை சொல்லி ஜோஸ் ஆகவானம், இபாதத்தை சொல்லி வீட்டுக்குள்ள வந்தாங்க பள்ளியிடு போனாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அங்க போயிட்டு பார்த்தா ரெண்டு தூண்களுக்கிடையில் ஒரு கயிறு கட்டி வைக்கப்பட்டது, ரெண்டு தூணுக்கிடையில் ஒரு கயிறு கட்டப்பட்டது. அனஸ் இப்னு மாலிக் ரழியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, தஹல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஸ்ஜித ஃபஇதா ஹப்லுன் மம்தூதுன் பைன ஷர், ரெண்டு தூணுக்கிடையில ஒரு கயிறு கட்டப்பட்டது. கேட்டாங்க இது என்ன கயிறு, மா ஹாதல் ஹப்ல், சொன்னாங்க யா ரசூலுல்லாஹ் இது ஸைனப் ரழியல்லாஹு தஆலா அன்ஹா. ஸைனப் எந்த ஸைனப், சுப்ஹானல்லாஹ், நபியினுடைய மனைவி ஸைனப் ரழியல்லாஹு தஆலா அன்ஹாவுடைய ஒரு கயிறு. அவ தொழுது கொண்டே இருப்பா, கொஞ்சம் சோர்வாகிட்டு கொஞ்சம் ஒரு டயர்ட் ஆகிட்டு சொன்னா இந்த கயிற்றுல வந்து தொங்குவா, இந்த கயிற்றை பிடிச்ச ஒரு எக்ஸசைஸ் செய்வா, ஒரு ரெஃப்ரெஷ் பண்றதுக்கு, ஒரு ஒரு வார்ம், தன்னை கொஞ்சம் உடம்ப வார்ம் பண்ணி கொள்றதுக்கு அதுல ஏறி என்ன செய்வாங்க, எக்ஸசைஸ் செய்வாங்க. சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதை கலத்துக்கும், உங்களுக்கு எவ்வளவு ஏழுமோ அவ்வளவு தொழுங்கும், உங்களோட உடம்பு எவ்வளவு தாங்கி பிடிக்குமோ, உங்களோட உடம்புல எவ்வளவு தூரத்துக்கு ஆசை சோறு ஆசை இருக்குதோ அது வரைக்கும் தொழுங்கும். சோம்பேறித்தனம் வந்துச்சுதா, கொஞ்சம் அப்படியே சோர்வாகிட்டீங்களா, போய் சாஞ்சிக்கோங்கோ, மறு எழுப்பி தொழுங்கோ. பரமான தொழுகையை தவிர சுண்ணத்தான தொழுகைகளை இப்படி நீங்க உடம்ப கஷ்டப்படுத்தி தூக்கத்தை விழிச்சு நீங்க செய்யணும்ன்ற கட்டாயம் இல்லை, அதுல நீங்க சமநிலை பேணுங்கோ என்ற கருத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிக அழகாக சுட்டிக்காட்டாங்க. இன்னும் ஒன்று சொன்னாங்க, ஆயிஷா சொல்றது அல்லாஹு தஆலா, எனக்கு எப்பயுமே சொல்லுவாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அஹப்பு அமாலி இலல்லாஹி அத்வமுஹா வ இன் கல்ல. ஆயிஷா, இபாதத்து கொஞ்சமா செய்யணும், சுன்னத்தான நஃபிலான வணக்க வழிபாடுகள் கொஞ்சமா செய்யணும், அது துஹா ரெண்டுல இருந்து பன்னெண்டு வரைக்கும் தொழையணும், வித்ரு ஒன்றிலிருந்து மூணிலிருந்து பதினெண்டு வரைக்கும் தொழையணும், தராவீஹ் கியாமுல்லே ரமலான்ல எவ்வளவு தொழையணும், எட்டு இருபது முப்பத்தாறு அதுக்கு மேலையா தொழும்போ எவ்வளவு தொலைவோம், ஆனா பிக்ஸா ஒரு கொஞ்சமாக இருந்தாலும் பிக்ஸா வச்சுக்கோங்கோ, அல்லாவுக்கு அது விருப்பம். இன்றைக்கு ஒரு அளவு நாளும் இல்லை, கொஞ்சமா செஞ்சாலும் நேமமாக செய்ய பாருங்கோ. அதே மாதிரி தான் தந்த குடும்பத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தர்மத்தின் பக்கமாக தூண்டிக்கொண்டே இருப்பாங்க. தர்மம் செய்வோம், தர்மம் சதக்கா செய்வோம். மரண படுக்கையில் படுத்துக் கொண்டிருக்கிற யாரும் தொழுகைக்கு நேரம் கேட்கறதில்லை, பயான் செய்ய நேரம் கேட்கறதும் இல்லை, ஹஜ் செய்ய நேரம் கேட்கறதும் இல்லை. இது குரான், எனக்கும் உங்களுக்கும் ஒரு சக்கராத் இருக்குது, இந்த வினாடியில் எத்தனை ஆயிரக்கணக்கான மக்கள் தங்கள் சக்கராத் மீட்பாங்க, வாழ்க்கையை முடிச்சுக்கொண்டே போறாங்க, ரூஹு பிரிஞ்சு கொண்டே இருக்குது. அவருடைய கேள்வி என்ன? அல்லாஹ்வுடைய குர்ஆன் சொல்லுது, சக்கராத்தில் இருக்கிற ஒவ்வொருத்தரும் அல்லாஹ்ட்ட கேட்கிற கேள்வி என்ன? சக்கராத்துடைய நேரம் வந்துட்டா, அல்லாஹ் சொல்ற உங்களுக்குரிய நேரம் வந்துட்டா, வசியத்துண்டு செய்தத்துக்கும் அவகாசம் கிடைக்க மாட்டாங்க. ஒரு வசியத்து செய்ய நேரம் கிடைக்க மாட்டான். சும்மா நோயாளியாக போகணும் ஹாஸ்பிட்டலுக்கு, சும்மா நோயாளியாகத்தான் போகணும். கோவிடுக்கு முந்தி நோயாளியாக வீட்டுக்கு போனவர் பொடியாகத்தான் வீட்டுக்கு வந்தாரு. இப்ப நோயாளியாக போனவர் வீட்டுக்கு அடக்கம் செய்யப்பட்டு விட்டார் என்ற செய்தி தான் வருகிறது. அந்த ஜனாதாவில் பங்கெடுக்கிறதுக்கு கூட அவகாசம் சந்தர்ப்பம் எங்களுக்கு கிடைக்கல. மிக அன்பா சொல்றேன், அல்லாஹ் ஆஃபியத்தான வாழ்க்கையை உலகத்துக்கு நசீபாக்க வேண்டும். இந்த உலகம் அதனுடைய இயற்கையின் பக்கம் திரும்பி வர வேண்டும். அல்லாஹ் சொல்றேன், அங்க போயிட்டு ஹாஸ்பிட்டல்ல படுத்துக் கொண்டிருக்கிறீங்க, வசியத்தை செய்ய விரும்புறீங்க, யார்கிட்ட சொல்றதுக்கு? யார்கிட்ட சொல்றதுக்கு? பேச நினைச்சிருங்க, வாய்க்கு பெரிய ஒரு மாஸ்க் ஒன்று போட்டீங்க. நாங்க போட்டு இந்த மாஸ்க் அல்ல, அது வேற. பேசேதா, மூக்காலதான் சாப்பாடு ரெண்டு உள்ளுக்கு. இப்ப நினைச்சிருங்க, அந்த பெட்டா கடை, இந்த பில்டிங், அது இது, சிங்கப்பூர்ல, ஹாங்காங்ல, அங்க இங்க எல்லாம் இருக்குது. வசியத்தொண்டு சேரத்துக்கு நேரம் கிடைக்க மாட்டான். தன் குடும்பத்தின் பக்கம் திரும்பி போகும் நேரம் கிடைக்க மாட்டான். திரும்பி போகவும் மாட்டீங்க. கண்ணால பார்த்து கொண்டே தர்மம் செய்வோம், சதக்கா குடும்பம், மக்கள் பசியில வாடிக்கொண்டிருக்கிறாங்க, செய்திகள் வந்து கொண்டே இருக்குது. அல்லாஹ் என்னையும் உங்களையும் ருசிக்கு சாப்பிட வைத்திருக்கிறான். ருசியாக சாப்பிடுறோம், ருசியாக சாப்பிடுறோம். ஒரு எஸ்எம்எஸ் ஒரு வாட்ஸ்அப்ல ஆர்டர் போட்ட சாமான் வந்து சேருது, அல்ஹம்துலில்லாஹ். எத்தனை பேருக்கு? ஒரு சொற்பமான மனிதர்களுக்கு. உலகத்தில் எப்பயும் ஞாபகிச்சுக்கோங்க, வசதி வாய்ப்பு என்பது ஐலண்ட், தீவுகளாக இருக்க வேண்டிருந்தால், வறுமை என்பது ஓஷன்ஸ், அதாவது சமுத்திரங்களாகத்தான் இருக்கும். இந்த சின்ன சின்ன தீவுகள் தான் இந்த சமுத்திரங்களை எல்லாம் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். வசதி வாய்ப்போடே வாழக்கூடியவங்க சின்ன சின்ன தீவுகள் மாதிரி, வறுமையில வாடக்கூடியவர்கள் பெரிய பெரிய ஐலண்ட், பெரிய பெரிய சமுத்திரங்கள் மாதிரி. எல்லை தெரியுதில்லை, கேட்பாங்க எங்க கொடுத்து முடிச்சு சொல்லி, எங்க கொடுத்து முடிச்ச, கொடுத்து முடிச்ச வானம். முடிச்சது உங்களுடைய வேலையில், அது அல்லாட வேலை. நீங்க கொடுக்க ஆரம்பிக்கும், நீங்க ஆரம்பிக்கும். அப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குர்ஆன் சொல்லுது, மரணப்படுக்கையில படுத்துக்கொண்டு கேட்கிற ஒன்றே ஒன்றுதான், சதகா கொடுத்துட்டு வாரேன், சதக்கா கொடுத்துட்டு வா. டைம் பாஸ் ஞாபகம் வச்சுக்கோங்கோ, உசுறு போனத்துக்கு புறகல்ல உங்களோட சொத்து உங்களை விட்டு பறிக்கப்படுறது, உயிர் இருக்கக்குள்ளே பறிக்கப்பட்டாச்சு. ஒரு கூட்டமைக்கு நல்ல ஹெல்தி ஆயிக்கிறாங்க, மாஷா அல்லாஹ் நல்ல ஹெல்தி, ஆனா கொடுத்துக்கோ லேலா. பொண்டாட்டி உருக்கி பாப்பா, பிள்ளைகள் உருக்கி பார்ப்பாங்க, இல்ல கொஞ்சம் எரிங்கோ பிறகு செய்வோம், சம்பாதிச்சது முடுக்க வாப்பா. சத்தியம் விட்டு சொல்றேன், எத்தனையோ நிகழ்ச்சிகள் அப்படி நடந்திருக்கு. வாப்பா 100,000 ரூபாய் பாசி கொண்டு வந்து தந்துட்டு, 100,000 அல்ல 5 கோடி கொண்டு வந்து தாரத்துக்கு சொத்து இருக்குது. அஞ்சு கோடி இந்த கோவிட்ல பாதிக்கப்பட்ட மக்களுக்கு பங்கிட்டு குடும்பம் கொண்டு வந்து கொடுக்கிறதுக்கு பணம், வசதி, வாய்ப்பு, செல்வம், சொத்து எல்லாம் இருக்குது. அப்படிப்பட்ட ஒரு வாப்பா 100,000 ரூபாய் பணத்தை கொண்டு வந்து தந்துட்டு என்ன தெரியுமா சொல்றாரு, நல்ல ஹெல்தி, அவராக டிரைவ் பண்ணிக்கொண்டு அவர் வாகனத்தில் வந்திருக்கிறார். என்ன தெரியுமா சொல்றாரு, இது பிள்ளைகளுக்கு தெரியாம உங்களோட சொத்தை இன்னமொத்தன் பரிச்சரத்துக்கு மிச்சம் காலம் போக தேவையில்லை. அதுக்கு முந்தி தர்மம் செய்வோம், அதுக்கு முந்தி தர்மம் செய்வோம். ஆனா இந்த சேலம் இன்ஜெக்ஷன் வேலை செய்தில்லை, வேலை செய்தில்லை. அல்லாஹ் பாதுகாப்பான, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஊக்குவிப்பான. குடும்பம் உனக்கு இருக்கிறதுக்கு நன்மை இல்லை, கொடுக்கிறதுக்கு தான் நன்மை. நான் நேற்று நல்ல ஒரு கருத்து படித்தேன், மௌத்தா போன ஆட்களுக்கும் சிலைகளுக்கு முன்னாலேயும் மௌத்தா போன ஆட்களுடைய பேரை சொல்லியும் எங்களுக்கு விருப்பமான நேரத்தில் சோறு கொடுக்கறத விடவும் தேவையான நேரத்தில் சோறு கொடுங்குவோம். எங்கட வாப்பட பேர்ல ஒரு சாப்பாடு அவருடைய வருஷம், ஏண்ட கல்யாணம் முடிச்சு 25வது வருஷம் நாளைக்கு ஒரு சாப்பாடு, அது அன்னைக்கு எனக்கு தேவையான நேரம். உங்களுக்கு தேவையான நேரத்திலையும் சிலைகளுக்கு மாற்று மதத்தை சார்ந்த மக்கள் சிலைகளுக்கு முன்னால கொண்டு சாப்பாடு இலைகள்ல வைக்கிறத விடவும் இல்லாதவனுக்கு அவனுக்கு தேவையான நேரத்தில் சாப்பாடு கொடுக்கறது இருக்கிறதே, அதுதான் நன்மை, அதுதான் நன்மை. அதனாலதான் சொல்லப்பட்டது, தர்மம் கொடுப்பதை விடவும் கடன் கொடுப்பது நன்மையான கர்மம். நீங்க தர்மம் கொடுக்கிறீங்க உங்களுக்கு தேவையான நேரத்தில், நீங்க தர்மம் கொடுக்கிறீங்க உங்களுக்கு தேவை, ஏதோ உங்களுக்கு ஒரு பயம், ஏதோ உங்களுக்கு ஒரு பிரச்சனை, அப்ப கொடுக்கிற தர்மம் அது உங்களோட தேவையை கொடுக்கிறீங்க. ஒருத்தன் கேட்டு வந்திருக்கிறான், அவனுக்கு தேவை, அவனுக்கு தேவை, தேவை உள்ளவன் தேவையை பூர்த்தி செய்வது, அது கடனாக இருந்தாலும் சரி நீ கொடுக்கக்கூடிய சதக்காவை விட நன்மையில கூட மறந்துவிடலாம். சலவாசன ஊக்குவிப்பாங்க குடும்பத்தை, மனைவிய நீ குடும்பமா நீ கொடு. யா ஆயிஷா, ஆயிஷாவை ரதி அல்லாஹு தஆலா அன்ஹா, நரக நெருப்புக்கு முடக்கு மடியில் ஒரு திரையை போட்டுக்கோமா, வலோபிஷத்தை தம்ரின், கொடுக்கக்கூடிய ஒரு ஈச்சப்பல கீர்த்தி, ஈச்சப்பல துண்டு, ஒரு ஈச்சப்பல துண்டு. இந்த ஹதீச வாசிக்கும் பொழுதெல்லாம் இந்த சிறு பிராயம் எனக்கு ஞாபகம் வரும். அந்த காலத்தில் 40 வருடங்களுக்கு முன்னால நோம்பு துறக்கிறதுக்கு ஈச்சப்பழம் சவுதியால வாரதும் இல்லை, குவைத்தால வாரதும் இல்லை, அல்லது பவுண்டேஷனாலேயோ ஊர்களாலேயோ சாமான் பேக் பண்ணி ஈச்சப்பழம் அதில் அனுப்பி வைக்கிறது, அப்படிப்பட்ட கலாச்சாரமும் இருக்க இல்லை. எல்லாருமே சுயமாக உழைத்து சம்பாதிச்சு அவங்க வாழ்ந்து கொண்டாங்க, அவங்க அவங்களுக்குள்ள பகிர்ந்து கொண்டாங்க, பக்கத்துட்டு காராக்களுக்கு இப்படியான இயற்கையான ஒரு வாழ்க்கை வாழ்ந்தாங்க. எனக்கு இப்பே ஞாபகம் இருக்குது, ரமலானுடைய காலம் ஆரம்பிச்சுட்டா என் உம்மட வாப்பா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஒரு ஷேக்கிடத்தில் பைஅத் செய்து கடைசி வரைக்கும் அந்த பைஅத்திலேயே நிலையாக நின்ற ஒரு மனிதர், மாமனிதர். அவருக்கு வழக்கமான அமல் இருந்துச்சு, ரமலானுடைய நாள் முதல் நாளைக்கு கண்டிக்கு போயிட்டு அவரு ஒரு வீட்டுக்கு 30 ஈச்சப்பழம் என்று வாங்கி கொண்டு வந்து எங்க தாயிடத்திலையும் கொடுப்பாரு. எங்கட வீட்டுக்கு ஒரு 30 ஈச்சப்பழம் வரும், தாய் என்ன செய்வாங்க, அந்த ஈச்சப்பழத்தோடு ஈச்சப்பழத்தோடு நாளைக்கு வீட்டில் எத்தனை பேர் இருக்கிறாங்களோ அத்தனை துண்டாக பிச்சு அதுதான் நோன்பு துறக்கிறதுக்கு ஈச்சப்பழம். ஒரு ஈச்சப்பழம் 8 துண்டு, 6 துண்டு, எத்தனை பேர் இருக்கிறோம் அத்தனை பேருக்கு ஒரு நாளைக்கு ஒரு ஈச்சப்பழம். இங்க வலோபிஷத்து தம்பரின், ஒரு ஈச்சப்பழ கீர்த்தி ஒரு துண்டால நரக நெருப்பைக்கு உனக்கு படியில் ஒரு திரையை போட்டுக்கோன்னு சொன்னாங்க சல்லல்லாஹு. இன்றைக்கு எங்கட சுப்ராவில் நோம்பு துறக்கிறதுக்கு ஜோர்டான் வேணுமா, சவுதி வேணுமா, அமெரிக்காவுடைய கலிபோர்னியா ஈச்சப்பழம் வேணுமா? சுபானல்லாஹ், சும்மல துஸ்அலும் அனின் நஈம், இந்த இன்ப சுவண்டிகளை பற்றி எல்லாம் நீங்களும் நானும் அல்லாஹ்விடத்தில் விசாரிக்கப்படுவோம். எங்கள்கிட்ட இருக்கிறது தர்மம், எங்கள்கிட்ட இருக்கிறதுக்கு நன்மை இல்லை, கொடுத்ததுக்குத்தான் நன்மை. சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுங்க. இன்னும் ஒரு ஹதீஸ் கொஞ்சம் பாருங்க. அன்னை ஆயிஷா சித்திக்கா ரழியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்களாகவே சொல்றாங்க, என்ன வீட்டுக்கு ஒரு யாசகம் கேட்டு ஒருத்தர் வந்தார், ஒரு பொம்பளை. இந்த யாசகம் கேட்கிறன்ற சமூகம் இருந்து கொண்டே இருக்கும், யாசகம் கேட்பாங்க, கேட்டுக்கொண்டே இருப்பாங்க. யாசகம் கேட்கிற ஒருத்தர் வந்து யாசகம் கேட்டார் என்னிடத்தில். அந்த நேரத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டில் இருந்தாங்க. நான் என் வீட்டில் உதவிக்கு இருந்த, ஹெல்ப்புக்கு இருந்த அந்த பெண்ணிடத்தில் சொன்னேன், அமரத்துலகு விஷயம், ஏதாவது கொடுத்துடுமான்னு. ஏதாவது கொடுத்துரு, வீட்டுக்குள்ள கொடுக்கறதுக்கு இருந்துச்சு, கேட்டு வந்திருக்கிறாங்க, ஏதாவது கொடுத்துன்னு சொல்லி நான் சொன்னேன். அப்ப வீட்டுக்குள்ள வந்தோடனே கொடுக்கறதுக்கு போகக்குள்ள கொடுக்கறதுக்கு அவ எடுத்துக்கொண்டு போறா கொடுக்க போறது. நான் அந்த பெண்ணை கூப்பிட்டு சும்மதாவு துபிகி பனமர்த்து இலே, நான் கொடுக்கறதுக்கு முன்னால் அவ வர சொல்லி என்ன கொடுக்க போறாங்க எடுத்து அதை பார்த்துட்டு தான் நான் அனுமதிச்சேன் கொடுக்கறதுக்கு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அன்னை ஆயிஷா சித்திக்கா ரழியல்லாஹு தஆலா சொல்றாங்க, இதை கண்ட உடனே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, அமா துரீதீன அல்லா யதுகுல பைதக ஷைஉன் வலா யக்ருஜ இல்லா பிஇல்மிக், என்ன ஆயிஷா உங்களோட வீட்டுக்குள்ள வாரதும் உங்களுக்கு தெரியணும், உங்களோட வீட்டை விட்டு போறதும் உங்களுக்கு தெரியணுமோ, உங்களோட வீட்டுக்குள்ள வாரதும் உங்களுக்கு தெரியணும், உங்களோட விட்டு விட்டு வெளியே போறதும் உங்களுக்கு தெரியணுமோ? சொன்னாங்க ஆயிஷு, நான் ஓ யார சொல்ல, நான் அப்படித்தான் விரும்புறேன். மஹிலன் யா ஆயிஷா, அப்படி அல்லம்மா, என்னாதே கொடுக்கறதுக்கு, கொடுக்கறதுக்கு என்னாதே, நீ கொடுக்கறதுக்கு எண்ணினா அல்லாவும் உனக்கு எண்ணிடுவான். அபூ தாவூதுல பதிவான ஹதீஸ், கொடுக்கறதுக்கு என்னாதே கொடுத்துடு, உனக்கிட்ட இருக்குதானே, இருக்கிறது தானே கொடுக்க போறீங்க, இப்ப ஏன் என்ன போறீங்க? அந்த வேலைக்கு இருக்கிற ஹெல்ப்புக்கு இருக்கிற அந்த பெண்ணிடத்தில் சொல்லுங்க கொடுக்க சொல்லி, அவ கொடுத்துடுதா விஷயம் முடிஞ்சு. அவ கொடுக்கறத மறுவ நீங்க எடுத்து பார்த்து என்ன கொடுக்குறீங்கன்னு கேட்டு நீங்க கொடுக்க போறீங்களா, என்ன நீங்க என்னடுவீங்களா, என்ன அவன் கொடுங்கோ, என்ன கொடுக்க வானம், நீ எண்ணினா அல்லாஹும் உங்களுக்கு எண்ணுவான் என்ற கருத்தை சுபஹானல்லாஹ், எவ்வளவு அழகான ஒரு தர்பியா கொடு. இன்னும் ஒரு சொல்றாங்க ஆயிஷா சித்திக்கா ரழியல்லாஹு தஆலா அன்ஹா, இது இமாம் திருமிதியினுடைய ஹதீஸ் இது. எங்களை வீட்டில் ஒரு நாள் ஒரு சுபஹானல்லாஹ் ஒரு ஆர்டர் எடுத்தோன்னாங்க. அன்னை ஆயிஷா சித்திக்கா ரழியல்லாஹு தஆலா அன்ஹா சொல்றாங்க, ஸபஹ அஹ்லுன் நபிய் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷாத்தன், ஒரு ஆர்டர் எடுத்தாங்க. ஆட்டறுத்தா சாலன் நபி ஆட்டறுத்தோடனே வளம் என்ன, வளம் என்னன்னா ஆட்டறுத்தா பக்கத்து வீட்டுக்காராக்களுக்கு பங்குடுவாங்க, பக்கத்து வீட்டுக்காராக்களுக்கு பங்குட்டு கொடுப்பாங்க. எங்களை வீட்டில் வந்த ஃப்ரிட்ஜ் இருக்குதானே, எங்களை கஞ்சனாக மாற்றி விட்டது. எங்களை வீட்டில் இருக்கிற டீப் ஃப்ரீசர் இன்னைக்கு ஒன்று இல்லை, இன்னைக்கு ரெண்டு இருக்குது, ரெண்டு இல்லை மூணு இருக்குது, மூணு இல்லை நாலு இருக்குது. சுபஹானல்லாஹ், எங்களை கஞ்சனாக மாத்தி விட்டது. நாளைக்கு ரொம்ப ரிசுக்கு தருமானான்ற டவுட் எங்களுக்கு ஏற்படுத்திட்டு, சேமித்து வை, சேமித்து வை. முந்தின காலத்தில் ஒரு பிலாட்டா வீட்டில் பிச்சா அதை நாலு துண்டுக்கு வெட்டி நாலு விட்டு கொடுத்துடுவாங்க. சுபஹானல்லாஹ், நல்ல நல்ல பழக்க வழக்கம் இருந்துச்சு. ஒரு ஆட்ட அறுத்தாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வீட்டில், பங்கு வச்சுட்டாங்க எல்லாத்தையும், ஒரே ஒரு முன்னங்கை மட்டும் மிச்சம். ஏன்னா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு முன்னங்கை விருப்பம், ஜிரா அது விருப்பம். வீட்டுக்கு வந்து கேட்டாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், மா பக்கிய மின்ஹா, நான் வெளியே போகக்குள்ள ஆறறுத்தோம் தானே, இந்த கருத்து ஆட்டில் என்னம்மா மிச்சம்னு கேட்டாங்க. ஆயிஷா சித்திக்கா ரழியல்லாஹு தஆலா அன்ஹா சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், மா பக்கிய இல்லா கத்திஃபுஹா, அதனுடைய முன்னங்கால் மட்டும் மிஞ்சி இருக்குதுன்னாங்க. என்ன தெரியுமா சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், குல்லுஹா கத் பக்கிய, எல்லாமே மிஞ்சி இருக்குது, எங்கட வீட்டில் இருக்கிற இந்த முன்னங்கையை தவிர அது எங்கடது, அதை நாங்க சாப்பிட்டா அதுக்கு நான் அல்லாட்ட வக சொல்லணும், பதில் சொல்லணும், அதனுடைய முடிவு அது கழிவாக பெய்த்துடும். அது மட்டும் இல்லை, எங்கள்கிட்ட மற்றது அப்படியே இருக்குது. எப்படி சல்லவாசரன் டேர்ன் பண்ணினாங்க, தர்பியாங்கிறதான் இல்ல, எல்லாமே இருக்குது, கொடுத்ததெல்லாம் எங்கட, எங்களுக்கு வச்சிக்கொண்டது எங்கடைய அல்லா, அதுக்கு நாங்க பதில் சொல்லுவோம், அதுக்கு நான் அல்லாடத்தில் ஜவாபு சொல்லுவோம். சுபஹான், இதுதான் ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய நடைமுறை. குடும்பங்களுக்குள்ள குடும்பத்தை சேர்ந்து வாழணும். இந்த ஹதீஸை படித்து முடிச்சு வச்சு, குடும்பமாக வாழக்குள்ள குடும்பத்தை சேர்ந்து வாழணும், குடும்ப உறவுகளை பேணணும், தர்மம் செய்யக்குள்ள முதலாவது உங்க குடும்பத்தை கொண்டு ஆரம்பி, குடும்பத்துக்கு தர்மம் செய்வோம், பெண்கள் பெண்களுக்கு தர்மம் செய்வோம். சுபஹானந்தா, கணவனிடத்தில் பணம் வாங்கி பெண்கள் தர்மம் செய்யணும், தஹாது தஹாபு, தர்மத்தை கொண்டு அன்பு வளரும், அன்பு வளர்க்கலாம், அன்பு வளரலாம். இந்த கோவிட் காலத்தில் ஒரு சகோதரி, ஒரு தாய் மௌத்தானா, ஒரு தாய் மௌத்தானா, அந்த தாய் கடந்த ஒரு 20-22 வருஷமாக ரமதானுடைய காலத்துக்கு முந்தி, ரமதானுடைய நோன்புக்கு சரியா 2-3 நாளைக்கு முந்தி அவருடைய மகனை அழைச்சிக்கொண்டு அவரோட சொந்தக்கார வீடு எல்லாத்துக்கும் போய் கை நிறைய கொடுப்பா, சொல்லிக் கொடுப்பாவாம், ஜகாத், இது ஜகாத் இல்ல, இது சதகாவுடைய மனம், இதால தான் நீங்க நோன்பு வைக்கணும் என்று சொல்லி எல்லாருக்கும் கொண்டு போய் அவரோட கையாலே கொடுப்பான். பிள்ளைகள்ட்டையும் கணவன்ட்டையும் அதுக்குண்டே பணம் வாங்கி எடுத்துருவான், எனக்கு ஒன்றும் தேவையில்லை, கொடுக்கறதுக்கு வேணும். இந்த ரமலான்ல, ரமலானுக்கு முந்தி அதே மாதிரி எல்லா வீடுகளுக்கும் போயிட்டு சொல்லிட்டு, இது நான் கடைசியாக வந்திருக்கிறேன், வரக்கூடிய வருடங்களில் நான் இன்ஷா அல்லா வரமாட்டேன், என்ற பிள்ளைகள் தான் வருவாங்க, என் தங்கச்சி இருக்கிறா இந்த இடத்துல, அவ நீங்க இதுக்கு சம்பந்தப்படுத்திக்கும் போய் அவள்கிட்ட பேச்சு கேட்டு அதை செய்யணும். எல்லாம் கொடுத்துட்டு வந்து அல்ஹம்துலில்லா அவருக்கு போயிட்டான், சொன்னது போல போயிட்டான். இவட ஜனாசா செய்தி மக்களுக்கு என்ன செய்தி சொல்லும், மக்களுடைய வாயால் என்ன வரும், அப்படிப்பட்ட ஒருவனாக ஏன் நான் இருக்கக்கூடாது? அல்லாஹ்வுல் ஜீவானா, அல்லாஹ்வுல் ஜீவானா. நல்ல மௌத்தையும் நல்ல முடிவையும் தந்தருவானா, வாழ்க்கையை வரலாறாகி விட்டு மௌத்தாக துணை புரிவானா, விட்டு விட்டு போவது வரலாறு அல்ல, கொடுத்து விட்டு போவது வரலாறு, வாழ்ந்து விட்டு போவது வரலாறு அல்ல, பிறவை வாழ வைத்து விட்டு போவதுதான் வரலாறு. எனக்கு எவ்வளவு இருக்குது என்பதற்கு நன்மை இல்லை, எவ்வளவு கொடுத்தேன் என்பதற்குத்தான் நன்மை. அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் துணை புரிவானாக. நான் குடும்பத்தை சேர்ந்து வாழ்வது சம்பந்தமான ஹதீஸ் ஆரம்பிக்க பார்த்தேன், நேரம் முடிந்துவிட்டது, அடுத்த சில நிகழ்ச்சிகளுக்கு போக வேண்டியும் இருக்கிறது. அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் அருள் செய்வானாக. நாளைய நாள் இந்த இடத்திலிருந்தே தொடருவோம். வல்ல ரஹ்மான் என்னையும் உங்களையும் பொருந்திக் கொள்வானாக. வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.